SBS Radio.
7 billion stories and counting.
டிஜிட்டல், அனலாக், இணையம் என பல வழிகளில் ஆங்கிலம் உட்பட 74 மொழிகளில் 24 மணி நேரமும் வாரம் 7 நாட்களும் ஒலித்துக் கொண்டிருக்கும் SBS வானொலி 40 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. 1975 முதல் 2015 வரையான இந்த 40 ஆண்டுகளில் SBS பதித்த சுவடுகள் ஏராளம். அரசின் மெடிபேங்க் திட்டம் தொடர்பில் பல்லினங்களுக்கு அவரவர் மொழிகளில் தகவல் அளிக்க வேண்டும் என்பதற்காக 1975 ஆண்டு அப்போதைய குடிவரவு அமைச்சர் அல் கிராஸ்பியால் எத்னிக் ஆஸ்திரேலியா வானொலி என்ற பெயரில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது SBS வானொலி.
This is Al Grasby on behalf of the Australian Community Relations Office, welcoming you all to Radio 2EA, the voice of ethnic Australia.
Ethnic Australia வானொலி சிட்னியில் 2EA என்ற பெயருடனும் மெல்பர்னில் 3EA என்ற பெயருடனும் தனது ஒலிபரப்பை நடத்தியிருந்த நிலையில் இதன் முதலாவது ஒலிபரப்பு கிரீக் மொழியில் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் படிப்படியாக பல மொழிகளாக ஒலிபரப்பு விஸ்தரிக்கப்பட்டு தற்போது SBS என்ற ஒரு குடையின் கீழ் தேசிய ஒலிபரப்பாக நாட்டின் பல் கலாச்சாரத்தன்மையின் மிக முக்கிய அடையாளமாக தலை நிமிர்ந்து நிற்கிறது. SBS வானொலி 40வது வருடத்தை பூர்த்தி செய்யும் இவ்வேளையில் அதன் ஒலிபரப்புகளில் ஒன்றான நமது SBS தமிழின் சரித்திரத்தை சற்று திரும்பி பார்ப்பது சால பொருத்தமானது. சிட்னியில் 2EA வானொலி ஆரம்பிக்கப்பட்ட பின் இரு வாரங்களுக்கு ஒருமுறை என்ற வகையில் அரை மணி நேரமாக தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஒலிபரப்பு ஆரம்பிக்கப்படுவதற்கு ஆரம்பகர்த்தாவாக இருந்தவர் திரு ராம் அவர்கள். 2EA வானொலியில் தமிழ் ஒலிபரப்பு எப்படி ஆரம்பமானது என்பதை திரு ராம் விளக்குகிறார்.
அதாவது 76-77 அந்த வருஷம் தான் நினைக்கிறேன். அப்போ நான் ஹர்ஷத் தேசான ஒருத்தர் ஹிந்தி ப்ரோக்ராம் பண்ணாங்க, அதுதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் தான் அது குஜராத்தி ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அப்போது என்ன நான் சொன்னேன், என்ன குஜராத்தி ஹிந்தி மாத்திரம் போடுறீங்களே, சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு, தமிழ் போடலாம், ஏன்னா தமிழுங்க நிறைய இருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி தமிழ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலான்னு அவன் சரினு ஒத்துனாங்க. ஒத்துன உடனே நான் சரி சொன்னேன், சரி ஹிந்தி தமிழ் ப்ரோக்ராம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் ப்ரோக்ராம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஆரம்பிச்சோம், அரை மணி டயத்துக்கு. அப்போது நிறைய புக்காசி ரெக்கார்ட்ஸ்லாம் எங்கிட்ட இருந்து அப்புறம் டேப் பண்ணியது, இந்தியாவிலேருந்து யாராவது தமிழங்க வந்தாங்கன்னா அவங்கள இன்டர்வியூ பண்ணி அதுவும் ப்ராட்காஸ்ட் பண்ணோம். அதுதான் பேசிக்காக அதுதான் தமிழ் ப்ரோக்ராம். அது தவிர நியூஸ் வைஸ் எங்களுக்கு ஜாஸ்தி இந்தியாவிலேருந்து ஜாஸ்தி நியூஸ் கிடைக்காது அப்போ 70ல். ஸோ அதனால நாங்கள் இங்கேயே ஏதாவது நியூஸ் இருந்ததுனாக்கா, இப்போ ஏதாவது கம்யூனிட்டி நியூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ப்ராட்காஸ்ட் பண்ணோம். இதுதான் ப்ரோக்ராம் பேசிக்கலி, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ப்ரோக்ராம். அதில் புக்காசி ரெக்கார்டிங் தான் இருக்கும், அதான் ரெக்கார்ட்ஸ் ப்ளே பண்ணுவோம். அதுக்கு பிறகு நான் தேவி பாலா எங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்க, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசியிருந்தேன், தமிழ் ப்ரோக்ராம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் அது அப்போ ஸ்ரீமந்திர சொசைட்டி கூட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ நான் சொன்னேன், என்னால் முடியறதில்லை, டைம் இல்லை எனக்கு, நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னா இப்போ கரெக்டாக என்ன பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக எடுத்துருந்தாங்க, அதுலேருந்து அவங்க கண்டி பண்ணாங்க.
ராம் அவர்களை தொடர்ந்து தமிழ் ஒலிபரப்பை பொறுப்பேற்று நடத்திய திருமதி தேவி பாலசுப்ரமணியம் அவர்கள் தனது அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்.
அக்காலத்தில் ரேடியோ ஸ்டேஷன் என்று சொல்லுவதற்கு சொல்றதுக்கு ஒரு கட்டிடம் கூட இல்லை. வீட்டில் தான் நான் பாட்டுகள், செய்திகள், கலந்துரையாடல்கள் எல்லாவற்றையும் நான் தான் கேசட்டில் பதிவு செய்து எங்களை இந்தியன் குரூப் தலைவரிடம் கொண்டு போய் கொடுக்கிறேன். நான் 80 ஆண்டு தான் சிட்டியில் கிளரன்ஸ் ஸ்ட்ரீட் என்ற தெருவில் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் தொடங்கினார்கள். 80 ஆண்டு முதல் எங்களுக்கு ஒரு சிறிய சன்மானம் தந்தார்கள். அதற்கு முன்பு ஒன்றும் இல்லை. சில காலத்துக்கு பிறகு இந்த ரேடியோ ஸ்டேஷனை பொண்டை ஜாக்ஷனுக்கு மாற்றினார்கள். அதற்கு பின் தமிழ் குழந்தைகளின் நாடகங்கள், கூட்டு பிரார்த்தனைகள், பேச்சுரைகள் எல்லாம் அங்கே ஒலிபரப்பாகின, லைவா ஒலிபரப்பாகின.
1979 ஆண்டு மெல்பர்னில் 3EA வானொலியில் தமிழ் மொழியும் ஒலிக்க ஆரம்பித்தது. காலஞ்சென்ற பேராசிரியர் எலியேசர் மற்றும் அவரது துணைவி ராணி எலியேசர் ஆகியோரது முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் ஒலிபரப்பில் காலஞ்சென்ற சோமா சோமசுந்தரம் மற்றும் அவரது துணைவி ரஞ்சனி சோமசுந்தரம், திருமதி மனோ பொன்னம்பலம், திருமதி சாந்தா ஜெகநாதன், திருமதி மனோ நவரத்னம் உள்ளிட்ட பலர் பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறார்கள். மெல்பர்னில் தமிழ் வானொலி அறிமுகம் பற்றி விளக்குகிறார் ரஞ்சனி சோமசுந்தரம் அவர்கள்.
அப்ப 79ஆம் ஆண்டு ப்ரொஃபசர் எலியேசரும் ராணி எலியேசரும் இரண்டு பேருமா சேர்ந்து அந்த எஸ்பியர் சிங்கள ஆக்களுக்கு ஒரு ஒரு அரை மணித்தியால நேரம் செய்திகளை கொடுக்க வசதி ஒழுங்கு செய்து கொடுத்தாரு. அதுல எங்களுக்கு அவ ஒரு 10 நிமிஷம் முதல் தந்தவ, பிறகு அதை இன்க்ரீஸ் பண்ணி அவ 15 நிமிஷம் தந்தவ. தமிழ் சனத்தொகை எண்ணிக்கை கூட ராணி எலியேசர் ஆண்டி தான் இந்த எஸ்பிஎஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட கதைச்சு எங்களுக்கு அரை மணித்தியால ப்ரோக்ராம் உண்டு ஒழுங்கு பண்ணி சேர்ந்து. அது மிகவும் சந்தோஷம் எங்களுக்கு, இருந்தால் ஒரு பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி எங்களுக்கு. அந்த சமயம் அரை மணித்தியாலத்துக்கு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் இலங்கை செய்தியும் ஒரு 5 நிமிஷம் உலக செய்தியும் மற்ற நேரங்களில் வேற வேற ரேடியோ ப்ரோக்ராமை நடத்தி வந்தோம்.
எஸ்பிஎஸ் தொலைக்காட்சியின் உருவாக்கத்தின் பின்னர் 2EA மற்றும் 3EA வானொலிகள் SBS என்ற ஒரு பெயரின் கீழ் கொண்டுவரப்பட தமிழ் ஒலிபரப்பும் SBS தமிழ் என்ற புதிய நாமத்துடன் சிட்னி, மெல்பர்ன் நகரங்களில் ஒலிபரப்பை தொடர்ந்தன. 1992ஆம் ஆண்டு SBS மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்ட போது தமிழ் நிகழ்ச்சி 45 நிமிடங்களாக அதிகரிக்கப்பட்டதுடன் புதிய பல அம்சங்களும் சேர்த்துக் கொள்ளப்பட்டன. அதே நேரம் சிட்னி கலையகம் ஆட்டாமனுக்கு மாற்றப்பட பிரயாண சிக்கல்களை எதிர்கொண்ட தேவி பாலசுப்ரமணியம் அவர்கள் பணியிலிருந்து விலகினார். அவரை தொடர்ந்து சிட்னி ஒலிபரப்பை திரு டோனி டி சில்வா என்ற நிக்கலஸ் ஆனந்தராஜா பொறுப்பேற்றுக் கொண்டார். சமகாலத்தில் திரு ஜாய் மகேஸ்வரன் மெல்பர்ன் ஒலிபரப்பை பொறுப்பேற்றார். 1994ஆம் ஆண்டு நாடு முழுவதும் ஒலிக்கும் தேசிய சேவையாக SBS ஒலிக்க ஆரம்பிக்க தமிழ் ஒலிபரப்பும் ஒரு மணித்தியாலமாக அதிகரிக்கப்பட்டு பலரதும் வரவேற்பை பெற்றது. தான் பணியாற்றிய காலத்தில் தனக்கிருந்த பாரிய சவாலை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரு நிக்கலஸ் ஆனந்தராஜா அவர்கள்.
1992ஆம் ஆண்டிலிருந்து 2002ஆம் ஆண்டு வரை SBS நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றி ஒலிபரப்ப சந்தர்ப்பம் கிடைத்தது. SBS வானொலி அரச வானொலி என்றபடியினால் ஒரு பக்கச்சார்பற்ற முறையில் செய்திகள், நிகழ்ச்சிகள், போட்டிகானல்கள் செய்ய வேண்டியிருந்தது. எனக்கு இதுதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. 1992லிருந்து 2002 ஆண்டு காலகட்டங்களில் தமிழ் மக்களின் சரித்திரத்தில் சிக்கலான காலகட்டமாக இருந்தது. ஒரு பக்கம் தமிழ் தட்டு, தமிழ் மக்கள் படும் கஷ்டங்களின் தாக்குதல்கள், அடுத்த பக்கம் அரச வானொலி கொள்கைப்படி பக்கச்சார்பற்ற நிலையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் ஆகியன நேயர்களுக்கு ஒருவேளை விளங்கியிருக்கலாம். என்னுடைய சொந்த அபிப்பிராயங்களை ஒருபோதும் நிகழ்ச்சியில் கூறக்கூடாது என்று ஒரு வைராக்கியத்தோடு நிகழ்ச்சிகளை நடத்தினேன். இதே சவால் தொடர்ந்தும் தமிழ் நிகழ்ச்சிக்கு இருக்கும்.
திரு நிக்கலஸ் ஆனந்தராஜா மற்றும் திரு ஜாய் மகேஸ்வரன் ஆகியோர் SBS தமிழிலிருந்து விலகிக்கொள்ள 2002ஆம் ஆண்டிலிருந்து நிகழ்ச்சிகள் சிட்னியிலிருந்து மட்டும் ஒலிக்க ஆரம்பித்தன. இதில் ஒலிபரப்பாளர்களாக திரு எஸ் நாகராஜா, திரு கணேசன் மேகநாதன், திரு மகேஸ்வரன் பிரபாகரன் ஆகியோர் கடமையாற்றினர். தொடர்ந்து அடுத்த வருடம் 2003ஆம் ஆண்டு SBS தமிழ் ஒலிபரப்பில் மாற்றம் கொண்டுவரப்பட்டது. திரு ரேமண்ட் செல்வராஜா என்ற ராய்சல் SBS தமிழ் ஒலிபரப்பின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சிகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டன. வாரம் ஒரு நாள் என்றிருந்த SBS தமிழ் ஒலிபரப்பு 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு என வாரத்துக்கு 4 நாட்களாக விஸ்தரிக்கப்பட்டதுடன் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் நேரம் 8 மணி முதல் 9 மணியாக மாற்றம் செய்யப்பட்டது. புதிய நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், புதிய நிகழ்ச்சிகள் என புதுப்பொலிவுடன் SBS தமிழ் ஒலிபரப்பு தொடர்ந்தும் இடம்பெறுகிறது. SBS தமிழ் நிகழ்ச்சிகள் ATBC வானொலியூடாகவும் பின்னர் இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பாகி வந்தது. 2013ஆம் ஆண்டு SBS தமிழின் நிகழ்ச்சிகள் 4 நாட்களாக விஸ்தரிக்கப்பட்ட பின்னர் தொடர்ந்தும் இன்பத்தமிழ் வானொலி ஊடாக ஒலிபரப்பாகி வருகின்றது. கடந்த 12 வருடங்களாக SBS தமிழ் ஒலிபரப்பை தலைமையேற்று நடத்தும் ரைசல் தாம் கடந்து வந்த பாதையை சற்றே திரும்பி பார்க்கிறார்.
கடந்த சுமார் 10 ஆண்டுகால எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்ப நான் பின்னோக்கி பார்த்தேன்னா ரெண்டு விஷயங்களை குறிப்பா சொல்லலாம். ஒன்னு வந்து 2004 நடந்த சுனாமி ஆழி பேரலை, அந்த நிகழ்வை மக்களுக்கு எடுத்து சொன்ன விதம், அதோட சேர்ந்து அதற்காக ரேடியோ தூண் நடத்தி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி செஞ்சது, இப்படி அதை குறிப்பாக சொல்லலாம். அதோட சேர்ந்து முக்கியமாக வந்து இலங்கையின் இனப்போரை பக்க சார்பின்றி மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்து எப்போதுமே ஒரு சவாலாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது நான் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, அந்த எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பில் பணியாற்றிய எல்லோருக்குமே அது தெரியும், இது வந்து ஒரு சவாலான ஒரு அம்சம் அப்படின்னு. அதோட சேர்ந்து என்ன கேட்டானா, ஒரு தரப்பு மக்களை மட்டும் இல்லாமல் பல நாடுகள்லேருந்து வந்திருக்கிற தமிழ் மக்களையும் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பை கேட்க வைக்கணும், எஸ்பிஎஸ் வந்து எங்க தமிழ் வானொலி அப்படின்னு அவங்களையும் உணர வைக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு சவாலாக கடந்த 10 ஆண்டுகளில் இருந்ததுன்னு சொல்லலாம்.
இதேவேளை தான் இணைந்து கொண்ட 2002 கால பகுதிக்கும் தற்போதைய காலத்துக்கும் இடையிலான தனது அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் நமது நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களில் ஒருவரான மகேஸ்வரன் பிரபாகரன்.
அன்றைய காலகட்டத்திலே இலங்கை அரசியல் சூழ்நிலை காரணமாக இலங்கை செய்திகளை வழங்குவதில் மிகவும் சவாலை நாம் எதிர்நோக்கியிருந்ததை என்னால் இன்னும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் இலங்கை செய்திகளை நடுவுநிலைமை மாறாமல் நாம் எப்படி வழங்கினாலும் அதில் குற்றங்குறைகள் காண்பதற்கென ஒரு குழுவினர் இருந்ததையும் என்னால் மறக்க முடியாது. அன்றைய காலப்பகுதிகளிலே நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழங்கும் நிகழ்ச்சிகளில் இலங்கை இந்திய நிருபர்கள் வழங்கும் செய்திகள் மற்றும் மாநிலங்கள் ஆஸ்திரேலிய மாநிலங்களில் இருந்து செய்தியாளர்கள் எமக்கு வழங்குகின்ற செய்திகள், அத்துடன் பல சுவையான நிகழ்ச்சிகளையும் நாம் படைத்திருந்தோம். இப்ப போலவே அன்றைய காலகட்டத்திலும் நாம் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் நம்பகத்தன்மையையும் நடுவுநிலைமையையும் எம்மால் இயன்றவரை பேணியிருக்கின்றோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இருப்பினும் ஊடகத்துறையில் பட்டமும் ஒலிபரப்புத்துறையில் மிக உயர்ந்த அனுபவமும் உடைய ராய்சல் அவர்கள் 2003 எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பில் இணைந்ததன் பிற்பாடு எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு மிக வேகமாக வளர்ச்சியுற்று இன்றைய நிலையை அடைந்திருக்கின்றது என்பதனை எவராலும் மறுக்க முடியாது என்பதனை நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன்.
இதுவரை கால ஒலிபரப்பில் எஸ்பிஎஸ் தமிழ் சந்தித்த சவால்கள் ஏராளம் தாராளம். இன்னும் என்னென்ன சவால்கள் எஞ்சி இருக்கின்றன என்பதை சொல்கிறார் ரைசல்.
இப்ப எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்போட வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா முத முறையாக இது வந்து 4 ஒலிபரப்பாக உயர்ந்திருக்கு. இந்த எண்ணிக்கை உயர்ந்த அளவிற்கு தரமும் உயரணும், அந்த கேட்கறவங்க எண்ணிக்கையும் உயரணும், மட்டும் இல்லை கேட்கறவங்கள கேட்கவும் வைக்கணும், புதுசாகவும் கேட்க வைக்கணும்ங்கிறது எப்பவுமே ஒரு சவால் தான். மட்டும் இல்லை ஆட்கள் கேட்கிற வழிமுறையும் மாறி இருக்கு. சமூக தளங்கள் அது வழியாக தொடர்ந்து இந்த மீடியா வந்து கேட்க வைக்கணுங்கிறது ஒன்று. அடுத்து இளைய தலைமுறை இவங்களை எப்படி கேட்க வைக்கிறதுங்கிறது இன்னொரு அம்சம். மட்டும் இல்லை இன்றைக்கு குடியேற பேர் இருக்கலாம், புகலிடம் கூறுவோர் இருக்கலாம், அகதிகளாக வந்தவங்க இருக்கலாம், 20-30 ஆண்டுகளாக இந்த நாட்டில் இருக்கிறவங்க இருக்கலாம், இப்படி பலதரப்பட்ட தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு எங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள உணர வைக்கிறதுங்கிறது லேசுப்பட்ட வேலை கிடையாது. அடுத்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், எதை கேட்க விரும்புகின்றார்களோ அதை நீங்கள் கொடுக்காத போது அந்த ஊடகம் வந்து தேவையில்லாமல் போகும். அதனால் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு எப்போவுமே தமிழ் மக்களின் தேவைகளை ஊடக தேவையை நிறைவேற்றுகின்ற ஒரு ஊடகமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது மதுரும் நாட்களில் ஒரு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நாடு முழுவதும் பல தளங்கள் வழி ஒலிக்கும் ஒரே தமிழ் வானொலி என்ற பெருமை மட்டுமல்லாது ஆஸ்திரேலியாவின் முதல் தமிழ் வானொலி என்ற பெருமையும் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்புக்கு இருப்பதாக சொல்கிறார் எஸ்பிஎஸ் தமிழின் ஆரம்ப கால ஒலிபரப்பாளர் தேவி பாலசுப்ரமணியம் அவர்கள்.
தற்போது நிறைய தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் ஒலிபரப்பாளர்கள் தமிழிலேயே நிறைய இருந்தாலும் சிட்னி மெல்பர்ன் பெர்த் எங்கும் இருக்கிறார்கள். ஆனால் ஆஸ்திரேலியாவிலேயே முதன் முதலாக தமிழ் மொழியில் ஒலிபரப்பு ஆரம்பித்தது எஸ்பிஎஸ் ரேடியோல தான். அது இது சரித்திரபூர்வமான உண்மை. ஆஸ்திரேலியா முழுவதிலும் முதன் முதலாக வானொலியில் யாழ்ப்பாண தமிழில் பேசியது நான் தான் என்று நான் நம்புகின்றேன்.
40 வருட நிறைவை கொண்டாடும் எஸ்பிஎஸ் வானொலியின் 74 மொழிகளில் ஒன்றாக இருந்து சமூகத்துக்கு சேவையாற்றுவதில் மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு.
You're listening to SBS Radio. 40 years and counting.